ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வான் அலைகளிலே தமிழ் தூது தனநாயகம் அடிகளார் அவர்களது பிறந்தநாள் நூற்றாண்டின் சிறப்பு ஒலித்தொகுப்பிலே நாம் அடுத்து உங்களுக்கு வழங்க இருக்கின்ற பகிர்வு தனநாயகம் அடிகளார் அவர்களது நூற்றாண்டு விழாவின் யாழ்ப்பாண நூற்றாண்டு விழா குழுவினுடைய செயலாளராக இருக்கின்ற அருத்தந்தை ஜெயசேகரம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம்.
வணக்கம்.
அதாவது தமிழ் தூது தனநாயகம் அடிகளார் அவர்களது நூற்றாண்டு நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றதாக நாங்கள் அறிந்திருந்தோம். அதை பற்றியும் அதேவேளை தனிப்பட்ட ரீதியிலே தனநாயகம் அடிகளார் அவர்கள் உங்களுடைய உறவினர் என்றும் நாம் அறிந்தோம். எனவே அவர் பற்றிய உங்களுடைய பார்வையையும் இந்த வேளையிலே நமது நேயர்களுக்காக நீங்கள் தர முடியுமா?
நாங்கள் தமிழ்ச்சங்கமும் யாழ் மர மாவட்டமும் கூடி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட நாங்கள் எண்ணியிருந்தோம். அதன் முக்கிய நோக்கம் தமிழ் மொழி மிக முக்கியமான மொழி, செம்மொழி. அது நாங்கள் அறிந்து படித்து வாழ்ந்து வருகின்றோம். ஆகவே இந்த முக்கிய மொழியின் கூறுகள், அதன் பண்புகள், இயல்புகள் அனைத்தும் தமிழ் மக்கள் அறிய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. அடுத்ததாக இப்பொழுது நவீன காலத்திலே அயல் மொழிகளுடைய பாதிப்புகளினாலே பொருளாதார பிறப்புகள் அயல் மொழியில் கொடுக்கும், ஆங்கிலம் கொடுக்கும் என்ற எண்ணத்திலே தாய்மொழியை மறந்து விடுகின்றார்கள். எனவே தாய்மொழி மிக முக்கியமானது. தாய்மொழி ஒரு கண் போன்றது, அயல் மொழிகள் கை விளக்கு போன்றது. ஆகவே பலர் இந்த கண்ணை இழந்து போற நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இதன் முக்கியத்தை உணர்த்துவதற்காகவும், மேலும் அடுத்ததாக இந்த விதமாக பல அறிஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கருணாநாயகம் அடிகளார் வித்தியாசமான வாழ்ந்தார். அவர் தமிழிலே தத்து வைத்திருந்தார். அவர் புற மொழிகளை கற்று அந்த மொழிகளினூடாக தமிழின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பல புரட்சிகளை செய்தார். இந்த புரட்சிகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இந்த இரண்டு மன்றமும், அதாவது தமிழ்ச்சங்கமும் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கமும் யாழ் மறை மாவட்டமும் சேர்ந்து இந்த கருத்துக்களை போட்டிகளூடாக, படத்தாலை போட்டிகள் வைத்தோம், கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டிகள், பேச்சு போட்டிகளூடாக நாங்கள் கொடுத்திருந்தோம். மேலும் ஊர்களும் சென்று பரப்புரை செய்தோம், நாடகங்களினூடாக கலைகளினூடாக செய்திருந்தோம். இந்த முறையிலே தொடக்க விழாவை நாங்கள் அவர் படித்த பத்திரிசேர் கல்லூரியிலே, சென் பத்திரிக் கோலிச்சிலே தான் தொடக்க விழாவை நாங்கள் ஆரம்பித்தோம். பல மக்கள் அதிலே பங்கு கொண்டார்கள். அதில் எங்களுடைய திட்டத்தை நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம். அதன் பிற்பாடு கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும் அங்கு பயிலுகின்ற மாணவ ஆசிரியர்களுக்கு இந்த செய்தியை கொடுத்தோம். மேலும் ஊர் மட்டத்திலே நெடுந்தியார் பிறந்த ஊராய நெடுந்தியிலே ரெண்டு நாள் இந்த விழாவை நடாத்தினோம். முதல் நாள் பாடசாலையிலும், பாடசாலை அனைத்து பாடசாலைகளும், நெடுந்தியில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களும் வந்திருந்தார்கள். மிக சிறப்பாக நடைபெற்றது. மேல் இரவு இரவு கூறாகவும் இந்த விழா நடந்தது. நெடுந்திய மக்கள் திரண்டிருந்தார்கள். அது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. மேலும் அதை தொடர்ந்து கிளிநொச்சியிலும் இந்த விழாவை நாங்கள் நடாத்தியிருந்தோம். முடிவு விழாவாக, ஒரு மகுர விழாவாக நாங்கள் யாழ்ப்பாணத்திலே 27-ஆம் தேதி 28-ஆம் தேதி இரண்டு நாட்கள் நடாத்தியிருந்தோம். 27-ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திருமர கலாமண்டத்திலே கலைஞர்களோடு நடைபெற்றது. அதிலே அவருக்கு நான் தலைமை தாங்கியிருந்தேன். அடுத்த நாள் ஆய்வரங்கு நடைபெற்றது. ஆய்வரங்கிலே 20 ஆய்வு கட்டுரைகள் வாசிக்கப்பட்டது. ஒரே நேரத்திலே பல சாலைகளிலே, அதாவது பல்கலைக்கழக சாலைகளில் நடைபெற்றது. அதற்கு முன்னதாக ஒரு 2 மணித்தியால் நிகழ்ச்சி அவரை பற்றி நாங்கள் கூறி நடைபெற்றது. அனைவருக்கும், அதாவது பாடசாலைகளிலே பங்கு பெற்றிய மாணவ மாணவியர்களுக்கு தங்கப்பதக்கங்கள், பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதன் பிற்பாடு இந்த 4 சாலைகளிலே இந்த கட்டுரைகள், 20 கட்டுரைகள் அந்தந்தாக பிரிக்கப்பட்டு 4 சாலைகளில் இடம்பெற்றது. ஆகவே இது யாழ்ப்பாணத்திலே நடந்த நிகழ்வுகள். அவருடைய செய்தியாக நாங்கள் சொல்ல வேண்டியது, கண்ணாயகம் அடிகளை ஒரு தமிழின் சாயலாக, தமிழ் உருவமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது கிறிஸ்தவம் தமிழை காட்டிய தொண்டுகளில் ஒன்றாக அல்லது ஒருவராக தன்னாயகத்தை கொள்வதோ, தமிழால் கிறிஸ்தவத்தை வளர்த்தவர் என்று தன்னாயகத்தை கொள்வதோ தவறானது என்பது எல்லோரும் தெரிந்த உண்மை. அதாவது தன்னாயக அடிகள் பங்களிப்பு யாவற்றிற்கும் அப்பாற்பட்டது, சமயங்களுக்கு அப்பாற்பட்டது. எங்களுக்கு தெரியும் தமிழால் சமயங்கள் பலனடைந்திருக்கின்றது, சமயங்களாலும் தமிழ் பலனடைந்திருக்கின்றது. ஆகவே இந்த குறுகிய நோக்குகளை விட அது செய்த பணி மிக உயர்ந்தது. அவர் இன்றைய சர்வதேச நிலையில் உலகின் ஒருமைப்பாட்டிற்கும் முழுமைக்கும், அதாவது உண்மையான சர்வதேசத்திற்கும் தமிழ் பண்பாடு எவ்வாறு உதவியுள்ளது என்பதை சாஸ்திரிய ஆராய்ச்சி வலிமென்று நிலைநிறுத்தியதற்கு உதவியராகர். இந்நாட்டிற்கும் பொதுவான தமிழ் பண்புகள் யாவை, அவற்றை இனங்கண்டறிவது எவ்வாறு என்பன போன்ற துறைகளில் அவர் ஆராய்ச்சியினை மேற்கொண்டார். அத்தகைய ஆராய்ச்சிகளின் களமும் தளவுமாக அமையக்கூடிய நிறுவனம் ஒன்றையும் கமலாட்சி மன்றத்தையும் அவர் உருவாக்கினார். அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர் மிக பயன்படுத்தினார். ரோமிலே சென்று பல மொழிகளை கேட்டார், பல மொழிகளுடைய ஒப்பீடுகளை அறிந்தார். அந்த மொழிகளில் ஆழத்தை அறிந்து தமிழ் மொழியிலே உள்ள தமிழ் மொழி வளங்களையும் அவர் கற்று அவர் ஒப்பீடு செய்ய முனைந்தார். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து வாய்ப்புகளையும் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, மொழியிலிருந்த பற்றிற்காக செலவழித்தார். பகுதிய ரீதியாக புற வளங்களை எவ்விதமாக பயன்படுத்தினார் என்பது ஆச்சரியத்துக்குரியது. அதாவது மொழி ஒப்பீட்டாய்வு கலாநிதி பட்டத்திற்கு இரயிலில் அவர் எழுதிய நூலில் கத்தோலிக்க தாராண்மை செயல்முறையை அவர் பயன்படுத்தினார். மேலும் கிழக்கு ரோம பண்பாடு பற்றி வரன்முறையான பயிற்சி அவருக்கு இருந்தது, அதையும் அவர் ஆய்வுக்கு பயன்படுத்தினார். மேநாட்டு பண்பாட்டின் உயர் மானத புனிதங்களை நன்கு அறிந்திருந்தார். அத்தகைய சிந்தனைகளும் சிந்தனைகளுக்கான பயிற்சியும் தமிழ் சூழலில் எவ்வாறு வளர்ந்தன, எவ்விதமாக வளர்ச்சியடைய வேண்டும் என்பது பற்றி தெளிவான கருத்துக்களை வைத்திருந்த ஆய்வுகளை செய்தார். மேலும் கிறிஸ்து அரட்பணியாக தரதால் போற்றப்பட்ட மானிட கொள்கையை தமிழ் பண்பாட்டில் எவ்விதமாக இருக்கின்றது, ஆழமாக இருக்கிறது என்பதையும் சாஸ்திரிய பூர்வமாக தெளிவுபடுத்தினார். அடுத்ததாக அவர் செய்த ஒரு புரட்சி என்னவென்றால், அநேகமாக பல சமயங்கள் என்று சொல்லும் பொழுது சமணம், பௌத்தம், வைதிகம், இஸ்லாம், கிறிஸ்தவம் அனைத்தும் தமிழை பயன்படுத்தி, தமிழை ஊடகமாக பயன்படுத்தி, தமிழை ஒரு பாத்திரங்களாக பயன்படுத்தி தங்க சமயத்தை வளர்த்தார்கள். ஆனால் இவர் செய்த புரட்சி என்னென்று சொன்னால், அவர் கிறிஸ்தவத்தை ஒரு பாத்திரமாக பாவிச்சு, ஊடகமாக பாவிச்சு தமிழை வளர்த்தார். தமிழ் ஆன்மீகத்தை கண்டார். தமிழ் தனது தமிழ் தொண்டையே சமய பணியாக மாற்றினார். தமிழை ஆழமாக கற்ற இவர் தவத்திரு தன்னாமடிகள் தவ பணியையே சமய பணியாக மாற்றினார். தமிழ் பணியிலே நற்செய்தி பரம்பரை கண்டார். தமிழியலில் இறையலாக்கம் செய்ய துணிந்தார். இறைவனை தமிழ் வளர்த்தலை தேடினார். தமது இலக்கியங்களில் முகந்திருக்கும் கிறிஸ்தவ நற்செய்தி விளிமயங்களை துளாவி ஆய்வு செய்தார். தமிழ் தொண்டையை சமயப்பணியாக கிடந்தது மட்டுமல்ல, தமிழ் பணியை இறைப்பணியாக மேற்கொண்டு தமிழ் தளத்தை ஒரு ஆன்மீக தளமாக்கி அதில் உதவனை காண விரும்பினார். அது அவர் செய்த ஒரு புரட்சி. அதாவது சமயங்களுக்கு அப்பாலே பொதிந்திருக்கும் தமிழ் ஆன்மீகத்தை கண்டார். அனைத்து சமயங்களின் உச்ச நிலையாக இருக்கின்ற, கொடுமுடியாக இருக்கின்ற அந்த ஆன்மீகத்தை அவர் தமிழிலே கண்டதுதான் ஒரு பெரிய ஒரு புரட்சி. மேலும் அவருடைய ஆளுமையை பற்றி பொறுத்த அளவில், அவர் வாழ்க்கையில பல தோல்விகளை சந்தித்தவர். இருப்பினும் தன் ஆர்வம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவைகள் அவர் கை கொடுத்தது. பெரும் தோல்விகள் அனைத்தையும் வெற்றிப்படிகளாக மாற்றி மாற்றிக் கொண்டவராக இருந்தார். குருத்துவ வாழ்வில் நுழைந்ததும் பாரிய பின்னடைவுகளை சந்தித்தார். தனது தாயை சிறுவயதில் இழந்தார். தன் ஆர்வத்தின் ஊடாக தன் வாழ்வில் வெற்றிகளை காண முடிந்தது. கடும் காற்றோடும் கடல் அலையோடும் நெடுந்து தனது போராட்டத்தை பயணத்தை தொடங்கியவர் சொல்லுகின்றார். தான் ஊராத்திரில் இருந்து 5 வயதிலே தனது பயணத்தை கட்டுமரத்திலே நெடுந்து சொன்னதாகவும், அந்த பயணத்தை தொடர்ந்து தனது தகப்பனாரோடு 12 வயதிலே இந்தியா சென்றதாகவும், தமிழுக்காக தனது பயணங்களை மேற்கொண்டு ஒரு தமிழ் யாத்திரியாக அவர் மாறினதாக சொல்லுகின்றார். சொல்லுகின்றார், பல தோல்வியின் ஊடாக இறுதி வரையும் துணிவுடன் போராடி தான் கொண்ட லட்சியத்தை அடைந்தவர் தனது வாழ்வு அனுபவத்தின் ஒரு குரலை நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றார். எப்பொழுது இதை சொல்லுவார், உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல், மற்றது தல்லாமல் நீட்டு. அதாவது கருத்து என்னவென்றால், உயர்ந்த குறிக்கோளை என்ன என்ன வாழ்வு உயரும், தோல்வி வந்தாலும் முயற்சியை வெற்றி. ஆகவே அவர் கண்ட உண்மை அவர் சொல்லுகின்றார், அவருடைய முயற்சி தான் அவருக்கு வெற்றி கொடுத்தது, கை கொடுத்தது. அத்தோடு அவர் தாய்மொழியில வைத்திருந்த அபார பற்று, சரியான பற்று உறுதி, தாய்மொழிக்காக அவர் பல பயணங்களையும் பல ஆய்வுகளையும் செய்தார். மேலும் அவருடைய ஆராய்ச்சியின் முக்கியமானது, இந்த தனது ஆராய்ச்சியினூடாக உலகம் ஒரு குடும்பம், அனைத்து மக்கள் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்தார். அதை தமிழ் ஆன்மீகம் கொடுத்திருக்கின்றது, தமிழ் ஆன்மீக வளங்களிலே இருக்கிறது என்பதை பற்றி அவர் உணர்த்தினார். யாதுமுறை யாவரும் கீழே என்றும் புறநானூற்று அடிகளை தமிழரின் சிந்தனை வரன்முறையாக சென்று இடமெல்லாம் எடுத்துக்கூறிய அடிகளார். சமத்துவத்தின் அடிப்படையில் என்றொரு நாள் ஒரு உலகம் உருவாகும் என்று கூறினார். அனைவருக்கும் ஒரே கடவுள், ஒரே நீதி, ஒரே காற்று, ஒரே நீர், ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே பாதை, ஒரே தீப்பு இருக்கும் பொழுது அனைவருக்கும் உரிமை கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் ஒரே நீதி இருக்க வேண்டும், அனைத்து மக்களும் சுதந்திரம் பெற்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார். இதற்காகத்தான் தனது ஆய்வுகளை செய்தார். தமிழ் ஆன்மீகத்தினூடாக இந்த சிந்தனையை அவர் கொடுத்து வந்தார். தனித்துவங்கள் மதிக்கப்பட்டால் உலகம் முழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி,
மிகுந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் அவர்களது பிறந்தநாள் நூற்றாண்டு சிறப்பு ஒலித்தொகுப்பிலே. யாழ்ப்பாணத்திலிருந்து அருட்பணி ஜெயசேகரம் அவர்கள் வழங்கியிருந்த கருத்துரை.